ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 65வது திருப்பாடல். அம்பிகையின் வல்லபம். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக யோகத்தில் இருந்தார். அப்பொழுது பிரபஞ்சத்திலுள்ள உயிர்க்கூட்டங்கள் யாவும் இன்பத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்தன. தேவர்கள் செயல் ஒன்றும் செய்யாமல் தவித்தார்கள். சூரபத்மன் தேவர்கள் பலரை சிறையில் வைத்து துன்புறுத்தினான். இந்திரன் தன் அரசை இழந்து திண்டாடினான். சிவபெருமானுடைய திருவருள் இல்லாமல் தமக்கு வந்த துன்பங்களை தீர்க்க முடியாது என்று உணர்ந்தனர் தேவர். அப்பெருமானை அணுகி விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும். அவரோ யோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். என்ன செய்வது? அம்பிகை தாட்சாயணியாக இருந்து தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு இமய அரசன் மகளாக திரு அவதாரம் செய்திருக்கிறாள். அவளை மணந்து கொண்டு ஒரு புத்திரனை பரமேஸ்வரன் அவதரிக்க செய்தால் அந்த குமாரன் மூலமாக சூரபத்மனை சங்காரம் செய்து வழி ஏற்படும். அதற்கும் சிவபெருமான் யோகத்தில் நின்று எழ வேண்டும். தேவர்கள் கூடி யோசித்தார்கள். கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். மன்மதனை கொண்டு தங்கள் காரியத்தை சாதிக்கலாம் என்று முடிவு கட்டினார்கள். தட்சிணாமூர்த்தியின் மேல் மலரம்புகளை மன்மதன் எய்த வேண்டும் என்றும் அதனால் அவர் யோகம் கலைந்து எழுந்து பார்வதியை மணந்து கொள்வார் என்றும் எண்ணினார்கள். தங்கள் கருத்தை மன்மதனிடம் சொல்லவே அவன் முதலில் அஞ்சி மறுத்தான். தேவர்கள் பலபடியாக சொல்லி வற்புறுத்தவே அவன் அவ்வாறு செய்வதாக ஏற்றுக்கொண்டான். அவன் சிவபெருமான் மேல் மலரம்புகளை விட்டான். அந்த பெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தார். காமன் எரிந்து பொடியானான். பிறகு அவனுடைய மனைவி வந்து வேண்ட பார்வதியின் திருமணத்தில் அருள் புரிவதாக கூறினார். பார்வதி திருமணம் நடந்தது. பரமசிவனார் மன்மதனை எழுப்பி ரதியின் கண்களுக்கு மட்டும் அவன் தெரிவான் என்றும் மற்றவர்களுக்கு தெரியாத அரூபியாக இருப்பான் என்றும் அருளினார். அது முதல் காமனுக்கு அனங்கன் என்ற பெயர் உண்டாயிற்று. பார்வதி திருமணத்திற்கு பிறகு முருகன் திரு அவதாரம் செய்தார். பரமயோகியான சிவபெருமான் மனம் செய்து கொண்டு குமாரநாயகனை தோன்றச் செய்தார். இது கந்தபுராணத்தில் வரக்கூடிய வரலாறாக கூறப்படுகிறது. இந்த வரலாற்றை வைத்துக்கொண்டு சமத்காரமாக அம்பிகையின் வல்லமையை உயர்வாக எடுத்து சொல்கிறார் அபிராமிப்பட்டர். அதன் காரணமாக இந்த பாடல் அவருக்கு உதயமாயிற்று. ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கிரு மூன்றெனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதென்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே என்று இந்த பாடலை அழகாக அமைக்கிறார். இந்த பாடல் முதல் வரியில் ககனமும் என்று சொல்லக்கூடிய ஆகாயமும் வானும் என்று சொல்லக்கூடிய தேவலோகமும் புவனம் என்று சொல்லக்கூடிய இந்த பூலோகமும் காண காமன் வில்லும் கையுமாக வந்து நின்றான். அந்த வில்லையும் அவன் உடம்பையும் சேர்த்து எரித்து விட்டார் சிவபெருமான் என்று இந்த முதல் வரியில் அழகாக கூறுகிறார். இப்படி காமனை அழித்த சிவபெருமானுக்கு பிள்ளை பிறந்தது. இது வியப்பல்லவா? வெறும் தவசியாக இருப்பவரே பெண்ணின் தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இவரோ காமனையே அழித்தவர். அப்படியிருந்தும் ஒரு பிள்ளையை பெறும் நிலைக்கு வந்து விட்டார். ஏன் என்று அபிராமி பெற்ற இங்கு விளக்குகிறார். இங்கேதான் அம்பிகையின் பேராற்றல் தெரிய வருகிறது என்கிறார். அந்த தவப்பெருமானை வசப்படுத்தி தன் விருப்பத்துக்கு இசையை செய்து அதன் விளைவாக ஒரு பிள்ளையும் உண்டாக்கும்படி செய்துவிட்டாள். அந்த குழந்தை சாமான்யமான குழந்தையா? எல்லோருக்கும் பிறப்பது ஒரு முகமுள்ள குழந்தை. சிவபெருமானாகிய தவசிக்கு பிறந்தது ஆறுமுக குழந்தை. 12 கைகளும் 6 முகங்களும் உள்ள முருகன் அல்லவா இந்த சங்கமத்தால் அவதாரம் செய்தான். அம்பிகையை திருமணம் செய்து கொண்டார். அது பெயரளவில் கல்யாணமன்றி வேறன்று என்று யாரேனும் சொல்ல வந்தால் அவருக்கு விடை கூறுவார் போல், ஆம் ஐயா எனக்கு தெரியும், கல்யாணம் மட்டுமா நடந்தது, அற்புதமான குழந்தையே பிறந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஆதலால் இந்த பாடலின் அடுத்த வரியை தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு இரு மூன்று என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ என்று அமைக்கிறார். இந்த பாடலின் வரியில் அபிராமிப்பட்டர் ஞானஸ்கந்தன் என்றும் ஞான பண்டித சாமி என்றும் கூறக்கூடிய திருவாமலையுடைய ஆறு முகங்களை உடைய பிள்ளை இந்த மகாயோகிக்கு பிறந்து ஆச்சரியம் அல்லவா என்கிறார். ஆச்சரியம்தான். ஆனால் இந்த ஆச்சரியத்தை உடைவித்தோள் அம்பிகை. யோகியாயிருந்த பெருமானை போகியாக்கிவிட்டது அன்னையின் வல்லமை. அவர் மலைபோல் நின்று தவம் செய்தவர், காமனையே வென்றவர். அம்பிகையோ மென்மையான கொடி போன்றவள். ஆனாலும் அந்த கொடி அந்த மலையை வென்றுவிட்டது. தன் வசமாக்கி அதற்கு அடையாளமாக ஒரு குழந்தையும் உண்டாக செய்துவிட்டது. தாயே, நீ செய்த வல்லபம் எவ்வளவு ஆச்சரியமானது என்று வியந்து பாராட்டுகிறார் அபிராமிப்பட்டர். ஆதலால் இந்த பாடலின் இறுதியில் வள்ளி நீ செய்த வல்லபமே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். அம்பிகையின் செயல் இல்லையேல் சிவபெருமான் எதையும் செய்ய வல்லவர் அல்லர். அப்பெருமாட்டியோடு இணையாவிட்டால் இந்த உலகம் உருவாகாது. அதனால் இந்த உலகம் அவர் அருளை பெற இயலாது. ஆதலால் இவ்வாறு கூறுகிறார். அம்பிகையின் வல்லபத்தால் முருகன் தோன்றினான். ஆதலின் அம்பிகைக்கு குகஜன்மபு, குகாம்பா என்ற திருநாமங்கள் உண்டாயின. இந்த பாடலின் பொதுக்கருத்தாக அபிராமி பெற்ற கூற விழைவது என்னவென்றால், அபிராமவல்லியே, முன்னொரு காலத்தில் ஆகாசத்தில் உள்ள உலகங்களும் தேவலோகமும் இந்த பூலோகமும் பிரத்யட்சமாக காணும்படியாக வில்லோடு வந்த மன்மதனுடைய உடம்பை எரித்த தவமுனிவராகிய சிவபெருமானுக்கு விசாலமான கைகள் 12, செம்மையான முகங்கள் 6 என்று தோற்றமளித்த முதிர்ந்த ஞானத்தையுடைய முருகனாகிய பிள்ளையும் உண்டானதல்லவா? இது நீ செய்த வல்லபம் என்றோ என்று கூறி இந்த பாடலில் வைக்கிறார் அபிராயம்பட்டர். இங்கனம் அம்பிகையின் வல்லபத்தை வியந்து பாராட்டி அபிராயம்பட்டர் அருளி செய்த சோகமானது மிகவும் உத்திஷ்டமானது. இந்த பாடலை அவர் கூறிய இலக்க நடையிலே நாமும் சோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமா வேண்டுகிறேன். ராதே கிருஷ்ணா.